தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 0212749856. நன்றி, வணக்கம்.
உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பெலன் உள்ளவன், பெலன் அற்றவன், பெலன் உள்ளவன், பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் January 1st ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. 6 மாசத்தை கடந்துட்டோம், 7வது மாசத்துக்குள்ள வந்துட்டோம். பாத்தீங்களா, எவ்வளவு வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு தகப்பன் பிள்ளைகள் மீது அன்பு கோர்ந்து அவளோடு கூட பேசி அவளுக்கு வாக்கு கொடுத்து, அப்பா இதை வாங்கி தருவேன், அப்பா இதை செய்வேன், அப்படி உனக்கு செய்வன் வாக்கு கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அவர் வாக்கு கொடுத்தபடியே செய்யும் போது பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அதே மாதிரிதான் ஆண்டவரும், அவர் நம்முடைய நல்ல தகப்பன். நமக்கு வாக்கு கொடுத்து தைரியப்படுத்தி நடத்துகிறார். உங்களுக்காக, எனக்காக, நம் எல்லாருக்காக வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாய 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருத்தை போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். உன்னை வழி நடத்துவார். உன்னை நடத்தி கொண்டு வருகிறவர் அவர்தான். அவர் நம்மை நடத்துகிற தேவன். யோவான் 10:3 வாசிக்கும் பொழுது மெய்ப்பனை குறித்து, நல்ல மெய்ப்பனை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, ஒரு மெய்ப்பன் தன்னுடைய மந்தையை தினந்தோறும் நடத்தி கொண்டு போகிறான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவர் நம்மை செம்மையான பாதையில நடத்துகிறவர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தினந்தோறும் தன் ஆடுகளை நடத்துகிறான் என்பதாய் வசனம் சொல்லுகிறாரு. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். இப்ப இந்த ஆடுகள் எதை பற்றாரு கவலைப்படும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும், இன்னைக்கு தண்ணி வேணா என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு ஆபத்து வந்தா என்ன பண்றதுன்னு ஏதாவது நினைக்கமா? இல்ல, எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். நல்ல புல்லுள்ள இடங்களை கொண்டு போய் செழிப்பாக எனக்கு ஆகாரம் கொடுப்பார். அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் தாகம் தீர்க்க வைப்பார். ஆபத்து வரும் பொழுது என்னை பாதுகாப்பார். என்னை நடத்துகிற ஒரு மெய்ப்பெண் இருக்கிறார் என்று அந்த ஆடுகள் எதை குறித்தும் பயப்படவும் செய்யாது, கவலைப்படவும் செய்யாது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தகப்பனாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறார். தாவீது கூட 23rd சொல்லும் பொழுது நீங்க பாருங்க, 3rd நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறார். தன்னுடைய ஆடுகளை, நம்மை நீதியின் பாதையில், சரியான பாதையில் நடத்துகிற ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறார். அதுதான் அன்று சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன், என் மகனே நீ பயப்படாத. இந்த சூழ்நிலையில என்ன செய்யறது, எப்படி செய்யறது, எப்படி இதை கடந்து போறது தெரியலே நினைக்கிறியா? நான் உன்னை நடத்துவேன். என் மகளே, எதுக்கு பயந்து கொண்டிருக்கிற? இல்ல, என் குடும்பத்துல, என் வேலையில, இந்த மாதிரி என்னுடைய பிசினஸ் காரியத்துல, என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம், நீ ஒன்னும் பயப்படாத, நான் உன்னை நடத்துவேன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? சொல்லுகிறவர் யார்? வானத்தை பூமியை உண்டாக்கினவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் அல்ல, தினந்தோறும் உன்னை நான் வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே மாத்திரம் அல்ல, இந்த வருஷத்திலே மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை அழகாய் நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆ பிரியமானவர்களே, அதனால நீங்க பயப்படாதங்க, சோண்டு போகாதங்க. 1974 ஆண்டவர் என்னை மொழி நேர ஊழியத்துக்கு அழைத்த போது, ஆண்டவர் என்னுடைய பலத்தை நம்பி நான் வரல, நான் வந்து பலம் உள்ளவன் அல்ல, ரொம்ப பலவீனம் உள்ளவன், சோர்ந்து போகிறவன், பயப்படுகிறவன். அதனால என்னை நம்பிலாம் நான் ஊழியத்துக்கு வர முடியாது, ஆனா உங்களை நான் நம்புறேன், நீங்க என்ன நடத்த நான் வர்றேன்னு சொன்ன போது, உன் வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் அப்படிதான் வாக்கு கொடுத்தார். பயப்படாம என்னை நம்பி வா அப்படின்னு சொன்ன போது, நான் அவரை விசுவாசித்து அவருடைய கரத்திலே என் கரத்தை ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் 52 ஊழிய பாதையில கடந்து விட்டது. எத்தனையோ சோதனைகள், வீழ்ச்சிகள், தவறுகள், குறைகள் எல்லாம் வந்த போதிலும் அவர் என்னை விடாமல் சரிப்படுத்தி பலப்படுத்தி தாங்கி இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அதனால குறைவுகள் இருக்கலாம், சில பலவீனம் இருக்கலாம், சில தோல்விகள், சில வீழ்ச்சிகள் இருக்கலாம், உடனே ஆண்டு கைவிட்டுட்டு போயிட மாட்டார். இல்ல நான் நடத்துவேன், பயப்படாத, எலும்பு கை கூட எலும்பு, நீ உங்களை தூக்கி நிறுத்தி நடத்துவா. சொந்து போயிட்டீங்களா? விழுந்து போயிட்டீங்களா? ஜெபிக்க முடியலையா? விசுவாசிக்க முடியலையா? தளர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். வா மகனே, வா மகளே, நான் இருக்கிறேன், நான் நடத்துறேன், உங்களை கரம் பிடித்து தாங்கி நடத்துகிறவர். பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? வாழ்நாள் முழுவதும் அவர் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவாராம்? இந்த வசனத்துல 3 காரியம் சொல்றார். 1, திருப்தி ஆக்கி. நான் உன்னை திருப்தி ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை நடத்தினா திருப்தியான ஆசீர்வாதத்தோடு நடத்துவேன், பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு திருப்தி. என்னப்பா ஏதோ வாழ்க்கை, ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா நடத்த, அப்படி அல்ல. ஒரு மன திருப்தி, ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட. மத்தேயு 14:20 வசனம் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 5:2 வைத்து மக்களை போஷிக்கிறார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேரா, அப்ப பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்தா 20,000 மேல கட்டாய மக்கள் இருந்திருக்கணும். சிறு பிள்ளைகள், பெண்கள் எல்லாமே சேர்த்து, புருஷர்கள் ஆண்கள் மாத்திரம் 5000. யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தார் ஆண்டவர். வந்து எப்பா கொஞ்சம் தான்ப்பா இருக்குது, கொஞ்சம் தான் செய்ய முடியும், ஆளுக்கு சும்மா ஒரு ரெட்டியும் ஒரு மீனும் கொடுங்கப்பா, அப்படி ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி கொடுத்தோம்னா வீட்டுல போய் அப்புறம் சாப்பிட்டு கிடட்டும் அப்படி சொன்னாரா? இல்ல, திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை கூடல எடுக்கும்படிக்கு, அதான் ஆண்டவுடைய ஆசீர்வாதம். திருப்தியா? எப்படிப்பா சாப்பிட்ட? திருப்தியா சாப்பிட்டப்பா, குறை இல்ல, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு திருப்தி உங்களுடைய வாழ்க்கையில, வேலையில, குடும்பத்துல, உங்களுடைய பிசினஸ்ல, ஊழியத்துல ஒரு திருப்தி. அதாவது அப்படிதான் ஆண்டு சொல்ற, திருப்தியாக்கி. அறகுறையா இல்ல, திருப்தியா மகிழ்ச்சியா இருக்கும்படி கத்தர் ஆசீர்வதிப்பாராம். நீங்க திருப்தி ஏற்ற நிலைமையில தானே இருக்கிறீங்க. வேலையில திருப்தி இல்ல, பிசினஸ்ல திருப்தி இல்ல, நீங்க செய்யற ஊழியத்துல திருப்தி இல்ல, உங்களுடைய குடும்பத்துல திருப்தி இல்ல, ஏதோ அப்படின்னு ஒரு மன சளி போட வாழ்றீங்கல்ல. ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை திருப்தியாய் ஆசீர்வதிப்பேன். நீ அதே இடத்துல, அதே குடும்பத்துல, அதே வேலையில, அதே பிசினஸ்ல சந்தோஷப்பட்டு களி கூறும்படி திருப்தியா அவன் ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. இந்த மாதத்துல அந்த அற்புதம் வாழ்க்கையில நடக்க போகிறாரு. எதை குறித்து நீங்க சலித்து கொண்டிருக்கிறீங்களோ அதையே நீங்க திருப்தியா சந்தோஷமாய் மகிழும்படியான அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். அதனால சொன்ன போகாதங்க, சரியா? 2வது ஆண்டு சொல்லுகிறார், உன்னுடைய எலும்புகளை நான் நீளமுள்ளதாக்குவேன். எலும்புகளை நீளமுள்ளதாக்குவாராம். அது எதை குறிக்கிறதுனா, சுகத்தை குறிக்கிறது, ஹீலிங், ஒரு ஆரோக்கியத்தை குறிக்கிறது. எலும்புகள்ல பூரண சுகத்தை கொடுத்து நீளமுள்ளதாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் கூட இருந்து உன்னை நடத்தும் போது நீ சுகமா இருக்கும்படி செய்வேன். அதான் ஆண்டு சொல்கிற அற்புதமான வார்த்தை. அவர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி நம்மை ஒன்று நல்ல சுகத்தோடு வைத்து நடத்துகிற தேவன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க. நோயில்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, இதை ஆண்டவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். வியாதியில கஷ்டப்படுறீங்களா? வயசாகி போச்சு அப்படிதான் அப்படின்ற ஒரு சலிப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆண்டு சொன்னார், இல்லை என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உங்களுடைய எலும்புகளை நீளம் உள்ளதாக்குவேன் ஆண்டு சொல்றார். அதுக்குதான் சிலுவையில நம் நோய்களை சுமந்தார். மத்தே 8:17 வசனத்துல இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவர் சுமந்த பிறகு நாயை அதை சுமக்கணும். அவர் தான் சுமந்து முடிச்சிட்டார்ல, இந்த வலி, வேதனை, வியாதி, கஷ்டம் எல்லாத்தையும் செலவில் சுமந்து முடிச்சிட்டார். எதுக்காக? நாம் அதை சுமக்க கூடாது, நாம் அதனால பாதிக்கப்படக்கூடாது, ஆரோக்கியமா சுகமா இருக்கணும். தான் அவர் அதை ஏற்றுக்கொண்டாரு. நீங்க அதை விசுவாசித்து ஜெபித்தா போதும். அதனால விசுவாசத்தோடு நீங்க ஜெபித்து பாருங்க. உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் ஆரோக்கியத்தின் பாதையில் நடத்துவார். உடைய தழும்புகளால் குணமாகிறன்னு பைபிள் இருக்குது இல்ல, அதனால கலங்காருங்க. வாக்கு தத்தத்தை பிடித்து ஜபிங்க, அற்புதம் நடக்கும். நீங்க ஆரோக்கியமா இருக்கதான் அவர் விரும்புகிறார். உடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், சுகம் தருவார், ஆரோக்கியமாக்குவார். அப்ப ஆண்டவர் நடத்துகிற பாதை ஆரோக்கியமான பாதையாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, மூன்றாவது இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். அப்படின்னு என்னத்தை? செழிப்பா இருப்ப. ஒரு நீரூற்று இருக்கிற இடத்துல, வற்றாத நீரூற்று இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்கும்ல, நீர்ப்பாய்ச்சல் இருக்கிற இடத்துல தோட்டம் செழிப்பா இருக்கும்ல. அது காரணம் என்ன? அங்க தண்ணீர் செழிப்பா இருக்குது. இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டார்னா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அப்ப உங்களுக்கு வறுமை இருக்காது, தருத்திரம் இருக்காது, எப்ப பார்த்தாலும் சமாதானம் இருக்க சூழ்நிலை இருக்காது. வாழ்க்கை ஒரு செழிப்பா இருக்கும், எந்த குறையும் இல்லை. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. அதுதான் ஆசீர்வாதமான பாதையில் அவர் நடத்துவார், செழிப்பான பாதையில் அவர் நடத்துவார். வாழ்க்கையில செழிப்பும் நன்மையும் வரப்போகுது. எந்த அளவுக்கு தெரியுமா? ஏவல் 2:24 வசனத்தை நீங்கள் வாசித்தால், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலையில் எண்ணெயும் திராட்சரசமும் வழிந்து ஓடும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதான் செழிப்பான ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய வருமானத்துல, அப்புறம் உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்துல செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதான் வாக்கு தத்தம். பஞ்ச காலத்திலும் அவர் உங்களை செழிப்பாய் நடத்துவார். அதான் முக்கியம். வறட்சியான காலத்திலும் அவங்களை செழிப்பாய் நடத்துவாராம். அதான் அன்னுடைய வாக்கு தத்தம். உலகம் முழுதும் பஞ்சம் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில செழிப்பு இருக்கும். உங்களை சுற்றிலும் பஞ்சம் இருக்கலாம், வறட்சி இருக்கலாம், பாதிப்பு இருக்கலாம், ஆனா நீங்க செழிப்பா ஆசீர்வாதமா இருப்பீங்க. இதான் அன்னுடைய வாக்கு தத்துவம். அதுக்குதான் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அதனாலதான் அவர் வித்தியாசமானவர். வறட்சியான நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக அவர் மாற்றுவார். விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிங்க. தேவரீர் என்னை நித்தமும் நடத்துங்க. அவருடைய கையில உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் நடத்தட்டும், நீ விட்டு கொடுங்க. அவர் குடும்பத்தை நடத்தட்டும், பிசினஸை நடத்தட்டும், உங்களுடைய பிள்ளைகளை நடத்தட்டும். உங்களை அழகாய் வழி நடத்துவார். என்ன நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிருங்க. ஆண்டவர் அழகா உங்களை நடத்து, திருப்தியா அவர் நடத்துவார். ஒரு சுகத்தோடு, பலனோடு, ஆரோக்கியத்தோடு நடத்துவார். ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோட செழிப்பாக நடத்துவார். அதுக்குதான் அவர் சிலுவைக்கு போனார். அவர் சிலுவையில நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டார்ல. நம்முடைய வாழ்க்கைய, உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கத்தான் தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்து தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், தோஷத்துக்கு பரிகாரம், எல்லா பரிகாரத்தையும் தன் ரத்தத்தை சிந்தி செய்து முடிச்சிட்டார். இப்ப நீங்க விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது, ஆண்டவர் என்ன இப்படி ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபித்து பாருங்க. இன்றையிலிருந்து அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். நீங்க திருப்தி ஆண்டவரை துதிக்க முடியாத ஆசீர்வாதம் வரும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு உரியதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இப்ப ஜெபிக்கணும். அப்படியே கண்களை மூடுங்க. இந்த மாதத்திற்கு நீர் தந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நித்தமும் என்னை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் என்னை, எங்களை, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் நடத்தின வாக்கு கொடுத்தபடி என்னை நடத்துங்க. ஆண்டவரே, எந்த ஒரு குறையில்லாம திருப்தியான ஆசீர்வாதத்தோட நடத்த வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஆரோக்கியமான பாதையில் நடத்த வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோட நடத்த வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் இந்த மகனுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், இந்த மகளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக. வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் நீர் வாக்கு கொடுத்தபடியே திருப்தியான ஆசீர்வாதம் இன்று முதல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். வியாதிப்பட்ட பலவீனப்பட்டவளை தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வியாதிகள் வல்லகட்டும். அவருடைய எலும்பிலே சுகம் வரட்டும், நரம்புகளிலே சுகம் வரட்டும், சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ள இயேசுவின் நாமத்தில் சுகம் வரட்டும், பலவீனங்கள் மாறட்டும். உடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வேத வசனம் இப்பொழுது நிறைவேறட்டும். இந்த மகனை தொடும், இந்த மகளை தொடும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வல்லகட்டும். இனி மருந்து மாத்திரைக்கு இந்த பணத்தை வீணாய் செலவு செய்யாதபடிக்கு அதிலிருந்து ஒரு பூரண விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிறேன். வருமானத்தை பெருக பண்ணும். அவருடைய வேலையில உயர்வை கட்டளையிடும். பிசினஸ் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். அவருடைய ஊழியத்திலே பண கஷ்டம் வராதபடி செழிப்பான ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மலர்ந்து பெருகட்டும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் நீர் வாக்கு கொடுத்தபடியே கர்த்தர் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும், நன்மையான பாதையில் நடத்தும், நீதியான பாதையில் நடத்தும், ஆசீர்வாதமான பாதையில் நடத்தும். முந்தினவுகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். இனி நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஜெயங்களை கண்டு மகிழும்படி ஆசீர்வதியும். இதோ நீர் ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பெலன் உள்ளவன், பெலன் அற்றவன், பெலன் உள்ளவன், பெலன் இல்லாதவன், லேசான காரியம். நமக்கது லேசான காரியம்.
Yeah.